23. கர்த்தருடைய திராட்சத் தோட்டம், யூத தேசம். இரு குமாரர்கள் குறித்த ஓமையைத் தொடர்ந்து திராட்சத் தோட்டம் குறித்த ஓமை வருகிறது. முதல் ஓமையில் கீழ்ப்படித்தலின் முக்கியத்துவத்தை யூத போதகர்களுக்கு கிறிஸ்து எடுத்துரைத்தார். அடுத்த ஓமையில் இஸ்ரவேலின் மேல் தேவன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை அருளியிருந்ததையும், அதனால் அவருக்கு கீழ்ப்படி அவர்கள் கடமைப்பட்டிருந்ததையும் சுட்டிக்காட்டினார். தேவனுடைய நோக்கம் மகிமையானதென்றும் கீழ்ப்படிதலின் மூலம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றலாமென்றும் எடுத்துச் சொன்னார். தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற தவறுவதால் ஒட்டுமொத்த தேசமும் தம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து தங்கள் மேல் அழிவை வருவித்துக் கொண்டிருந்ததையும் எதிர்காலத் திரையை விளக்கிக் காட்டினார். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சத் தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலியடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்குப் போயிருந்தான் என்று கிறிஸ்து சொன்னார். இந்த திராட்சத் தோட்டத்தைக் குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியும் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சத் தோட்டத்தைக் குறித்து என் நேசரு கேட்ட ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சத் தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சச் செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சப் பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஏசாயா 5:1-2. வீட்டஜமான் வனாந்தரத்திலே மிலமொன்றை தெரிவு செய்து அதை வேலியடைத்து அதை சுத்தப்படுத்தி பண்படுத்தி அதிலே நற்குலத்திராட்சச் செடிகளை நட்டான். மிகுதியான அறுவடையை எதிர்பார்த்தான். பண்படுத்தாமல் தரிசாகக் கிடந்த மற்ற நிலங்களை விட இந்த நிலத்தில் அக்கறை காட்டி கடும் பிரயாசப்பட்டு விவசாயம் செய்திருந்ததால் அதற்கேற்ற பலனைத் தந்து தன்னை கனமடையச் செய்ய வேண்டுமென எதிர்பார்த்தான். அதுபோல கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்டு பயிற்சி பெறுவதற்காக ஒரு கூட்ட மக்களை தேவனும் இவ்வுலகத்தில் தேர்ந்தெடுத்தார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சத் தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனு ஷரே என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசாயா 5:7. தேவன் அந்த ஜனங்களுக்கு மேலான சிலாக்கியங்களை அருளியிருந்தார். சொல்லி முடியாத தம்முடைய தயவினால் அவர்களை அமோகமாக ஆசீர்வதித்திருந்தார். அவர்கள் கனி கொடுத்து தம்பை கனப்படுத்த வேண்டுமென்று எதிர்பார்த்தார். தமது ராஜ்யத்தின் நியதிகளை வெளிப்படுத்த விரும்பினார். விழுந்து போன இந்த துன்மார்க்க உலகத்தில் தேவனுடைய குணத்தை அவர்கள் பிரதிபலிக்க விரும்பினார். அவர்கள் கர்த்தருடைய திராட்சத் தோட்டம், மற்ற அஞ்ஞான தேசத்தாரைக் காட்டிலும் வித்தியாசமான கனிகளை கொடுக்க வேண்டியவர்கள். விக்கிரகாராதனைக்காரர்களான பிரதேசத்தார் துன்மார்க்க கிரியைக்கு தங்களை விற்றிருந்தார்கள். வன்முறை, குற்றச்செயல், பேராசை, சிறுமைப்படுத்தல், மிக இழிவான பழக்க வழக்கங்கள் போன்றவற்றில் கட்டுப்பாடே இல்லாமல் ஈடுபட்டிருந்தார்கள். தீயமரமானது அக்கிரமம், சீர்கேடு, துன்பம் ஆகிய கனிகளை கொடுத்தது. இதற்கு நேர்மாறான கனியை தேவன் நாட்டின் திராட்சச் செடி கொடுக்க வேண்டியிருந்தது. மோசேக்கு தேவன் வெளிப்படுத்தின நாமத்தை பிரதிபலித்து காட்டுகிற சிலாக்கியம் யூதத் தேசத்திற்கு அருளப்பட்டிருந்தது. உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று மோசே ஜெபித்தபோது கர்த்தர் அவனிடம், என்னுடைய தயையையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போகப் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினார். யாத்திராகமும் 33:18-19. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது அவர், கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன், ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று சொன்னார். யாத்திராகமும் 34:6-7. தேவன் தம் மக்களிடம் எதிர்பார்த்த கனி இதுதான். தூய்மையான குணங்களோடும் பரிசுத்தத்தோடும் இரக்கத்தோடும் கனிவான அன்போடும் மனதுருக்கத்தோடும் வாழ்ந்து கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது மாயிருக்கிறது என்பதை காட்ட வேண்டியிருந்தது.
தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் யூத தேசத்தின் மூலமாக சகல மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அவருடைய வெளிச்சம் பரவிச் செல்ல இஸ்ரவேலர் மூலமாக
வழியை ஆயத்தமாக்க வேண்டுமென்பதே. பிற தேசத்தார் தங்களுடைய மோசமான பழக்க வழக்கங்களால் தேவனை குறித்த அறிவை இழந்திருந்தார்கள். ஆனாலும் அவர் தம்முடைய இரக்கத்தால் அவர்களை ஒரேயடியாக அழிக்கவில்லை. தம்முடைய சபையின் மூலம் அவர்கள் தம்மை பற்றி நன்றாக அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பளிக்க திட்டங்கொண்டார். அவருடைய ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற நியதிகள்தாம் மனிதனில் மீண்டும் தேவசாயலை கொண்டு வருகிற கருவிகளாக இருக்க வேண்டுமென்பது அவருடைய திட்டம். இந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியே தேவன் ஆபிரகாமை அவருடைய விக்கிரகாரதனைக்கார உறவினர்களிடமிருந்து அழைத்து கானான் தேசத்தில் குடியிருக்குமாறு கட்டளையிட்டார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொன்னார். ஆதியாகமம் 12:2. ஆபிரகாமின் சந்ததியான யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளும் எகிப்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். துன்மார்க்கமாக ஜீவித்து வந்த மிகப்பெரிய அந்த தேசத்தாருக்கு மத்தியில் தேவராஜ்யத்தின் நீதிகளை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டியிருந்தது. யோசேப்பின் நேர்மையும் ஒட்டுமொத்த எகிப்திய மக்களையும் பாதுகாப்பதற்கு அவன் அற்புதமாக செயல்பட்ட விதமும் கிறிஸ்துவின் வாழ்க்கையை அப்படியே எடுத்துக்காட்டின. அதுபோல தேவனுக்கு சாட்சிகளாக ஜீவித்தவர்களில் மோசேயும் இன்னும் பலரும் உண்டு.
எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை கொண்டு வந்த சமயத்திலும் கர்த்தர் மீண்டும் தமது வல்லமையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தினார். அடிமைத்தனத்திலிருந்து அற்புதமான விதங்களில் அவர்களை விடுவித்தார். அவர்களுடைய வனாந்தர பயணங்களிலும் அன்போடு கையாண்டார். அவர்களுடைய நலனுக்காக மட்டுமே அப்படிச் செய்யவில்லை, சுற்றிலுமிருந்து தேசத்தாருக்கு விளக்கப்பாடங்களாக அவற்றைச் செய்தார். மனிதனுடைய சகல அதிகாரங்களுக்கும் மேன்மைகளுக்கும் உயர்ந்தவராக தேவன் தம்மை வெளிப்படுத்தியிருந்தார். தம்முடைய மக்களுக்காக அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இயற்கையை விட இயற்கையை வழிபட்ட மாபெரும் மனிதர்களை விட அவர் அதிகாரம் படைத்தவர் என்பதை அவை காட்டின. கடைசி நாட்களில் பூமி முழுவதும் தேவன் கடந்து செல்வது போல பெருமை வாய்ந்த எகிப்து தேசம் முழுவதையும் கடந்து சென்றார். அக்கினியாலும் கடும் புயலாலும் பூமியெதிர்ச்சியாலும் சங்காரத்தாலும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர் தமது மக்களை மீட்டார். அடிமைத்தன தேசத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் அவர்களை அழைத்துச் சென்றார். உபாகமும் 8:15. கண்பன் மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். சங்கீதம் 78:24. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்தர வீதம். பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை என்று மோசே சொன்னான். உபாகமம் 32:9-12. உன்னதமானவரின் நிழலிலே அவர்கள் தங்கும்படியாக இவ்வாறு அவர்களை தம்மிடத்திற்கு வழிநடத்தினார். இஸ்ரவேல் புத்திரரின் வனாந்தர யாத்திரைகளில் கிறிஸ்துவே அவர்களுக்கு தலைவராயிருந்தார். பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னிஸ்தம்பமாகவும் சூழ்ந்து அவர்களை வழிநடத்தினார். வனாந்தரத்தின் ஆபத்துகளிலிருந்து அவர்களை பாதுகாத்தார். வாக்குத்தத்த தேசத்திற்கு கொண்டு வந்தார். தேவனை ஏற்றுக்கொண்டிராத சகல தேசத்தாருக்கு முன்பாக தம்முடைய சொந்த ஜனமாகவும் கர்த்தருடைய திராட்சத்தோட்டமாகவும் இஸ்ரவேலை ஏற்படுத்தினார். தேவனுடைய பிரமாணங்களை அவர்களிடம் கொடுத்தார். அவருடைய பிரமாணத்தத்தின் போதனைகளும் சத்தியம், நியாயம், தூய்மை, பரிசுத்தம் எனும் நித்திய நியதிகளும் அவர்களை சுற்றிலும் வேலியடைத்திருந்தன. இந்த நியதிகளுக்கு கீழ்ப்படிவதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு. ஏனென்றால் பாவப்பழக்க வழக்கங்களால் அவர்கள் தங்களையே அழிக்காதபடிக்கு பாதுகாப்பவையாக இருந்தன. திராட்சத்தோட்டத்தின் மத்தியிலிருந்த கோபுரம் போல தேசத்தின் மத்தியில் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தை தேவன் வைத்தார். கிறிஸ்துவே அவர்களுக்கு போதகராயிருந்தார்.
வனாந்தரத்தில் அவர்களை போதித்து வழி நடத்தியது போலவே அதன் பிறகும் அவர்களை போதித்து வழி நடத்தவிருந்தார். ஆசரிப்பு கூடாரத்திலும் தேவாலயத்திலும் கிருபாசனத்திற்கு மேலிருந்த பரிசுத்த ஷெக்கினாவில் அவருடைய மகிமை தங்கியிருந்தது. தமது அன்பு பொறுமை எனும் ஐசுவரியங்களை அவர்களுக்கு தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்.
தமது ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ச்சியும் மகிமையுமாக வைக்க தேவன் விரும்பினார். அவர்களுக்கு ஒவ்வொரு வகையான ஆவிக்குரிய அனுகூலங்களையும் கொடுத்தார். அவர்களை தம்முடைய பிரதிநிதிகளாக்குவதற்காக அவர்களுடைய குணத்தை மாற்ற உதவக்கூடிய எதையும் அவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கவில்லை. தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவது அவர்களை செழிக்கச் செய்து பிற தேசங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தவிருந்தது. நுணுக்கமான வேலைகளைச் செய்கிற ஞானத்தையும் திறனையும் கொடுக்க வல்லவர் அவர்களுக்கு தொடர்ந்து போதித்து தம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது மூலம் அவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தவிருந்தார். கீழ்ப்படிந்தால் பிற தேசங்களை வாதித்த நோய்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டு மேலான அறிவுத்திறனால் ஆசீர்வதிக்கப்படவிருந்தார்கள். சகல வகையிலும் செழிப்பது தேவ மகிமையையும் மகத்துவத்தையும் வல்லமையையும் வெளிப்படுத்தவிருந்தது. அவர்கள் ராஜாக்களும் ஆசாரிய ராஜ்யமுமாக விளங்கியிருந்தார்கள். உலகிலேயே மிகப்பெரிய தேசமாக மாறுவதற்கான சகல வசதிகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார்.
தேவனுடைய நோக்கங்களை மிகத்திட்டமாக மோசேயின் மூலமாக கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்திருந்தார். வளமான வாழ்விற்கான நிபந்தனைகளையும் தெளிவாகச் சொல்லியிருந்தார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பக்கணியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சராட்சசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களை ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார்.
உபாகமம் 7:6-9, 11-15 அவர்கள் தம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டால் உச்சிதமான கோதுமையையும் கண்மலையின் தேனையும் கொடுப்பதாக தேவன் வாக்கு பண்ணினார். நீடித்த நாட்களால் அவர்களை திருப்தியாக்கி தமது இரட்சிப்பை அவர்களுக்கு காண்பிக்கவிருந்தார். தேவனுக்கு கீழ்ப்படியாததால் ஆதாமும் ஏவாளும் ஏதேனை இழந்தார்கள். பாவத்து நிமித்தம் உலகம் முழுவதும் சபிக்கப்பட்டது. ஆனால் தேவனுடைய மக்கள் அவர் சொன்னபடி வாழ்ந்திருந்தால் அவர்களுடைய தேசத்தில் மீண்டும் செழிப்பும் அழகும் காணப்பட்டிருக்கும். நிலத்தை பண்படுத்த வேண்டிய விதம் பற்றி தேவன்தாமே அவர்களிடம் சொல்லியிருப்பார். அதை முந்தைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு தேவனோடு அவர்கள் ஒத்துழைத்திருக்க வேண்டும். இவ்வாறு ஒட்டுமொத்த தேசமும் தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்து ஆவிக்குரிய சாத்தியத்திற்கான ஒரு விளக்கப்பாடமாக அமைந்திருக்கும். அவருடைய இயற்கையின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு பூமி தன் பொக்கிஷங்களை வழங்குவது போல அவருடைய ஒழுக்க விதிகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய குணப்பண்புகளை மக்கள் தங்களுடைய இரு தயங்களில் பிரதிபலிக்க வேண்டியிருந்தது. ஜீவனுள்ள தேவனைத் தொழுது சேவிக்கிற ஜனங்களுடைய மேன்மையை அஞ்ஞானிகளும் கூட உணர்ந்திருப்பார்கள்.
நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் வேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளையெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுமுள்ள ஜனங்கள் என்பார்கள்.
நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய்ப் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கு மொத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது என்று மோசே கேட்டான். உபாகமம் 4:5-8.
இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவன் நியமித்திருந்த பகுதிகளையெல்லாம் அவர்கள் ஆக்கிரமிக்க வேண்டியிருந்தது. மெய்தேவனைத் தொழுது சேவிப்பதை புறக்கணித்த தேசங்கள் கொள்ளையடிக்கப்படவிருந்தன. இஸ்ரவேலர்கள் தம்முடைய குணத்தை வெளிப்படுத்தி பிற மனிதர்களை தம் மண்டைக்கு வழி நடத்துவதே தேவனுடைய நோக்கமாக இருந்தது. உலகம் முழுவதற்கும் சுவிசேஷ அழைப்பை கொடுக்க வேண்டியிருந்தது. பலிமுறை ஆராதனைகளின் போதனைகள் மூலம் ஜாதிகளுக்கு முன்பாக கிறிஸ்து உயர்த்தப்படவிருந்தார். அவரை நோக்கி பார்க்கிற அனைவரும் பிழைக்கவிருந்தார்கள். கானானிய பெண்ணாகிய ராகாப் மோவாபிய பெண்ணாகிய ரூத் போன்று விக்கிரகாரதனையை விட்டு மெய்யான தேவனை தொழுது கொள்ள திரும்புகிற அனைவரும் அவர் தெரிந்து கொண்ட மக்களோடு இணைக்கப்படவிருந்தார்கள். இஸ்ரவேலருடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறபோது அவர்கள் தங்களுடைய எல்லையை பெரிதாக்கி உலகம் முழுவதிலும் தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டியிருந்தது. தம்முடைய இரக்கத்தின் ஆளுகைக்குள் மக்களை அனைவரையும் கொண்டுவர தேவன் விரும்பினார். பூமியில் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருக்க விரும்பினார். மனிதன் சந்தோஷமாக இருக்கும்படியாக அவனை சிருஷ்டித்தார். மனிதர்களுடைய இருதயங்களை பரலோக சமாதானத்தினால் நிரப்ப ஏங்குகிறார். பரலோகத்தின் மாபெரும் குடும்பத்திற்கு ஓர் அடையாளமாக உலகத்திலுள்ள குடும்பத்தினர் இருக்க விரும்புகிறார்.
ஆனால் இஸ்ரவேலர் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றவில்லை.
நான் உன்னை முற்றிலும் நற்கணிதரும் உயர்குலத் திராட்சச் செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டுத் திராட்சச் செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். எரேமியா 2:21. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சச் செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. ஓசியா 10:1. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சத் தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சத் தோட்டத்திற்காகச் செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சப் பழங்களைத் தருமென்று நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களைத் தந்ததென்ன? இப்போதும் நான் என் திராட்சத் தோட்டத்துக்குச் செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்துப் போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டுபோம். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அதன்மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சத் தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. ஏசாயா 5:3-7.
உண்மையற்ற வாழ்க்கையின் விளைவு எப்படி இருக்கு? மென்பதை. மோசேயின் மூலமாக ஜனங்களுக்கு தேவன் சொல்லியிருந்தார். அவருடைய உடன்படிக்கையை கைக்கொள்ள மறுப்பதால் தேவனுடைய ஜீவனை முற்றிலும் இழந்து போகவிருந்தார்கள். அவருடைய ஆசீர்வாதத்தையும் இழக்கவிருந்தார்கள்.
உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும்போதும் உன் ஆடு மாடுகள் திருச்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும்போதும் உன் இருதயம் மேட்டிமையடையாமலும். என் சாமார்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐசுவரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்களென்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்களென்று மோசே சொன்னார். உபாகமம் 8:11-14. 17:19-20.
யூத ஜனங்கள் இந்த எச்சரிப்புக்கு செவிசாய்க்கவில்லை. தேவனை மறந்தார்கள். அவருடைய பிரதிநிதிகள் என்கிற தங்களுடைய மாபெரும் சிலாக்கியத்தைக் காண தவறினார்கள். அவர்கள் பெற்றிருந்த ஆசீர்வாதங்களால் உலகிற்கு எந்த ஆசீர்வாதமும் கிடைக்கவில்லை. தாங்கள் பெற்றிருந்த அனுகூலங்களையெல்லாம் தங்களுடைய சுயமகிமைக்காக பயன்படுத்தினார்கள். தேவன் சொல்லியிருந்தபடி அவரை சேவிக்கவில்லை. தங்களுடைய சக மனிதர்களுக்கும் பக்தி கேட்ட ஆலோசனைகளையும் முன்மாதிரியான பரிசுத்த வாழ்க்கையையும் கொடுக்க தவறினார்கள். ஜலப்பிரளயத்திற்கு முன்க வாழ்ந்தவர்களைப் போல தங்களுடைய பொல்லாத இதயத்தின் நினைவுகளின்படியெல்லாம் நடந்தார்கள். இவ்வாறு பரிசுத்தமானவற்றையெல்லாம் கேலிக்கூத்தாக்கி வெறுமனே கர்த்தரினாலயம், கர்த்தரினாலயம், கர்த்தரினாலயம் இதுவே என்று சொன்னார்கள். எரேமியா 7:4. அதே சமயத்தில் தேவனுடைய நாமத்தை திரித்து காட்டி, அவருடைய நாமத்தை கனவீனப்படுத்தி, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினார்கள். கர்த்தருடைய திராட்சத் தோட்டத்தின் தோட்டக்காரர்களாக நியமிக்கப்பட்டிருந்தவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இல்லை. ஆசாரியர்களும் போதகர்களும் ஜனங்களுக்கு உண்மையாக உபதேசிக்கவில்லை. தேவனுடைய இரக்கத்தையும் நற்குணத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்லவில்லை. தேவன் மக்களுடைய அன்பையும் சேவையையும் அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை சொல்லவில்லை. இந்த தோட்டக்காரர்கள் தங்களுடைய சுயமகிமையை நாடினார்கள். திராட்சத் தோட்டத்தின் விளைச்சலை தாங்களே அனுபவிக்க விரும்பினார்கள். தங்களை மக்கள் கவனிக்கவும் தங்களுக்கு வந்தனம் செய்யவும் குறியாக இருந்தார்கள். இஸ்ரவேலின் தலைவர்களுடைய பாவம் சாதாரண மனிதர்களுடைய பாவம் போன்றதல்ல. இவர்கள் தேவனுக்கு பரிசுத்த கடமைகளைச் செய்ய வேண்டியவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று போதிக்கவும், தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கவும் வாக்கு கொடுத்திருந்தார்கள். ஆனால் வாக்குக்கு மாறாக வேத வாக்கியங்களை புரட்டினார்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் சுமக்க இயலாத சுமைகளைச் சுமத்தி சடங்கு முறைகளை வலுக்கட்டாயமாக்கினார்கள். ரபிமார்களின் நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாமல் இளைப்பாறுதலின்றி மக்கள் தவித்து வந்தார்கள். மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட கட்டளைகளை கைக்கொள்வது இயலாமல் போகவே தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவதில் அக்கறை இழக்க ஆரம்பித்தார்கள்.
தாம் திராட்சத் தோட்டத்தின் சொந்தக்காரரென்றும் தமக்கென்று பயன்படுத்த அனைத்து உடைமைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதென்றும் மக்களிடம் தேவன் சொன்னார். தேவனுடைய சொத்தை கையாளுகிற பரிசுத்தமான பணியை தாங்கள் செய்வதாக ஆசாரியரும் போதகர்களும் நினைக்கவில்லை. அவருடைய பணியின் வளர்ச்சிக்காக தங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்டிருந்த வசதிகளையும் வாய்ப்புகளையும் திட்டமிட்டு திருடினார்கள். அவர்களுடைய இச்சையையும் பேராசையையும் பார்த்து அஞ்ஞானிகள் கூட அவர்களை அருவறுத்தார்கள். இவ்வாறு அஞ்ஞான உலகத்தார் தேவனுடைய குணத்தையும் அவருடைய ராஜ்யத்தின் கட்டளைகளையும் தவறாகப் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புண்டானது. ஒரு தகப்பனைப் போல தேவன் தம் மக்கள் மேல் பொறுமை காத்தார். இரக்கத்தைக் காண்பித்தும் இரக்கத்தை மறுத்தும் அவர்களோடு மன்றாடினார். பொறுமையோடு அவர்களுடைய பாவங்களை எடுத்து சொன்னார். தங்களுடைய பாவங்களை அவர்கள் ஒத்துக்கொள்ள நீடிய பொறுமையோடு காத்திருந்தார். தோட்டக்காரர்களிடம் தேவனுடைய கோரிக்கைகளை எடுத்துக் கூற தீர்க்கதரிசிகளையும் தூதுவர்களையும் அனுப்பினார். ஆனால் அவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக எதிரிகளைப் போல நடத்தினார்கள். தோட்டக்காரர்கள் அவர்களை துன்பப்படுத்தி கொலை செய்தார்கள். வேறே தூதுவர்களை தேவன் அனுப்பினார். முன்பு வந்தவர்களுக்குச் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்தார்கள். ஆனால் முன்பை விட அதிக வெறுப்புடன் தோட்டக்காரர்கள் நடந்து கொண்டார்கள்.
இறுதி முயற்சியாக தேவன் என் குமாரனுக்கு 5 வார்கள் என்று சொல்லி தமது குமாரனை அனுப்பி வைத்தார். பழிவாங்கும் அளவிற்கு வெறுப்பு அதிகரித்தது. அவர்கள் தங்களுக்குள் சொன்னது என்னவென்றால், இவன் சுதந்திரவாளி, இவனைக் கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம், அதன் பிறகு திராட்சத் தோட்டத்தை கைப்பற்றி நாம் இஷ்டம் போல அதன் விளைச்சலை அனுபவிக்கலாம்.
யூத ஆட்சியாளர்கள் தேவனை நேசிக்கவில்லை. அவரிடமிருந்து தங்களை துண்டித்துக் கொண்டு சுமூகமான தீர்வுக்கு அவர் முன்னெடுத்த ஏற்பாடுகளையெல்லாம் புறக்கணித்தார்கள். தேவனுடைய அன்பு குமாரனாகிய கிறிஸ்து திராட்சத்தோட்ட எஜமானரின் கோரிக்கைகளை எடுத்துக் கூற வந்தார். ஆனால் தோட்டக்காரர்கள் அவரை திட்டமாக அவமதித்து, இந்த மனிதன் எங்கள் மீது ஆளுகை செய்யவிட மாட்டோம் என்று சொன்னார்கள். கிறிஸ்துவின் குண அழகில் பொறாமை கொண்டார்கள்.
அவர்களை விட மிக அருமையாக போதித்தார். அவருடைய வெற்றியை பார்த்து பயந்தார்கள். அவர்களை கடிந்து கொண்டார். அவர்களுடைய மாய்மாலத்தை தோலுரித்து காட்டினார். அவர்களுடைய செய்கையின் நிச்சயமான விளைவுகளை சொன்னார். எனவே கோபத்தால் வெகுண்டெழுந்தார்கள். அவருடைய கண்டனங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் கடும் எரிச்சலடைந்தார்கள். கிறிஸ்துவிடம் தொடர்ந்து காணப்பட்ட உயர்ந்தபட்ச நீதியை வெறுத்தார்கள். தங்கள் சுயநலத்தை அம்பலப்படுத்துகிற விதத்தில் அவருடைய போதனை இருந்ததைக் கண்டு அவரை கொல்ல தீர்மானித்தார்கள். உண்மைத்தன்மைக்கும் பயபக்திக்கும் அவர் முன்மாதிரியாக இருந்ததும் அவர் செய்த ஒவ்வொன்றிலும் ஆவிக்குரிய தன்மை வெளிப்பட்டதும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவரது முழு வாழ்க்கையும் அவர்களுடைய சுயநலத்தை கண்டிப்பதாக இருந்தது. இறுதி சோதனை வந்தபோது, அதாவது நித்திய ஜீவனுக்கேதுவான கீழ்ப்படிதல் காணப்படுகிறதா அல்லது நித்திய மரணத்திற்கேதுவான கீழ்ப்படியாமை காணப்படுகிறதா என்கிற சோதனை வந்தபோது, இஸ்ரவேலின் பரிசுத்த ரைப் புறக்கணித்தார்கள்.
கிறிஸ்துவையா பரபாசையா, யாரை விட தலை செய்ய வேண்டுமென்று கேட்டபோது பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டார்கள். லூக்கா 23:18. கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டுமென்று பிலாத்து கேட்டபோது அவனை சிலுவையில் அறைய வேண்டுமென்று கூறினார்கள். மத்தேயு 27:22. உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்று பிலாத்து கேட்டதற்கு, இராயனேயல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்று ஆசாரியர்களும் அதிபதிகளும் பதில் சொன்னார்கள். யோவான் 19:15. இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குட்குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பிலாத்து கூறி தனது கைகளை கழுவிய போது, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று தாங்கள் சொல்வது இன்னதென்று அறியாமல் சொன்ன மக்களோடு சேர்ந்து ஆசாரியர்களும் கத்தினார்கள். மத்தேயு 27:24-25.
இதுவே யூதத் தலைவர்களின் தீர்மானமாக இருந்தது. சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவர் கரத்தில் வைத்திருந்த ஒருவனும் திறக்கக்கூடாததாக யோவான் கண்ட புத்தகத்தில் அவர்களுடைய தீர்மானம் பதியப்பட்டுள்ளது. யூதா கோத்தரத்தின் சிங்கம் அந்த புஸ்தகத்தின் முத்திரையை உடைக்கும் நாளில் அவர்களுக்கு முன்பாக அது வாசிக்கப்பட்டு மறைவான தண்டனையை பெறுவார்கள். தாங்கள் பரலோகத்தின் அன்பிற்குரியவர்கள் என்றும் தேவனுடைய சபையார் என்கிற எப்போதும் உண்டென்றும் யூத ஜனங்கள் நம்பி வந்தார்கள். தங்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றார்கள். அதுவே தங்களுடைய செழிப்பிற்கான ஆதாரமென்றும் தங்களுடைய அந்த உரிமைகளை பறிப்பதற்கு வானத்திற்கும் பூமிக்கும் கூட அதிகாரமில்லை என்றும் உறுதியாக நம்பினார்கள். ஆனால் உண்மையற்றவர்களாக வாழ்ந்து பரலோகத்தின் ஆக்கினை தீர்ப்புக்கும் தேவனை விட்டு பிரிவதற்கும் தங்களை ஆயத்தப்படுத்தி வந்தார்கள். திராட்சத் தோட்டத்தை பற்றிய உவமையிலே ஆசாரியர்களின் உச்சக்கட்ட துன்மார்க்க செயலை கிறிஸ்து சித்தரித்து காட்டின பிறகு, திராட்சத் தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று அவர்களிடம் கேட்டார். அந்த உவமையை மிகுந்த ஆர்வத்துடன் ஆசாரியர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்தச் சம்பவத்தின் கருத்து தங்களைப் பற்றியது என்பதை உணராமல் ஜனங்களுடன் சேர்ந்து அந்தக் கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சத் தோட்டத்தைக்கு தகையாக கொடுப்பான் என்றார்கள். தங்களை அறியாமலேயே தங்களுக்கு தண்டனை தீர்ப்பைச் சொன்னார்கள். இயேசு அவர்களை உற்றுப் பார்த்தார். தங்களுடைய இருதயங்களின் இரகசியங்களை அவர் ஆராய்ந்து விட்டார் என்பதை ஊடுருவுகிற அவருடைய பார்வையிலேயே அறிந்து கொண்டார்கள். அவருடைய தெய்வீக தன்மை சந்தேகத்திற்கு இடமின்றி அவர்களுக்கு முன்பாக பளிச்சிட்டது. அந்த தோட்டக்காரர்கள் வேறு யாருமல்ல, தாங்கள் தாம் என்பதை அறிந்தார்கள். தங்களை அறியாமலேயே அப்படியாக திருப்பதாக என்றார்கள். அக்கறையோடும் மனவருத்தத்தோடும் கிறிஸ்து அவர்களிட்டம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்குத் தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலேயாயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று கேட்டார். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளைத் தருகிற மக்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கிப் போவான்.
இது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கிப் போடும் என்று சொன்னார்.
ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் யூத்தேசத்திற்கு அழிவு வராமல் தடுத்திருப்பார். ஆனால் பொறாமையும் வைராக்கியமும் அவர்களை மனமாறவிடாமல் செய்தன. நாசரேத்தின் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியாதென உறுதியாக இருந்தனர். உலகத்தின் வெளிச்சத்தை புறக்கணித்தார்கள். அது முதல் நள்ளிரவின் இருளைப் போன்ற கா இருளில் அவர்களுடைய வாழ்க்கை மூழ்கியது. முன்னுரைக்கப்பட்ட அழிவு யூத தேசத்திற்கு நேரிட்டது. கட்டுக்கடங்காத தீவிரமான வெறியுணர்வுகள் அவர்களை அழிவுக்கு நடத்தின. கண்மூடித்தனமான மூர்க்கத்தால் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டார்கள். அகந்தையால் பெருமைக்கும் கலகத்திற்கும் இடம் கொடுத்ததால் ரோம வீரர்களின் கோபத்திற்கு ஆளானார்கள். எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டது. தேவாலயம் இடிக்கப்பட்டது. அந்த இடம் உழவுண்ட நிலம் போல் காட்சியளித்தது. யூதாவின் புத்திரர் மிக கொடுமையான விதங்களில் கொல்லப்பட்டார்கள். இலட்சக்கணக்கான மக்கள் அஞ்ஞான தேசங்களில் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற யூதர்கள் தவறியதால் திராட்சத் தோட்டம் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டது. அவர்கள் தவறாக கையாண்ட சிலாக்கியங்களும் அவர்கள் அற்பமாக எண்ணிய ஊழியமும் மற்றவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இன்றைய சபை திராட்சத் தோட்டம் குறித்த உவமை யூத தேசத்திற்கு மட்டும் பொருந்தக்கூடியதல்ல. நமக்கும் அதில் பாடமுள்ளது. இன்றைய தலைமுறை சபைக்கும் தேவன் மிகப்பெரிய சிலாக்கியங்களையும் ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். அதற்கேற்ற பிரதிபலனை அவர் எதிர்பார்க்கிறார்.
நம்மை மீட்க மிகப்பெரிய பணயத் தொகை செலுத்தப்பட்டுள்ளது. அது எவ்வளவு விலையேறப்பெற்றது என்பதை உணர்ந்தால் மட்டுமே அதன் பலன்களை புரிந்து கொள்ள முடியும். தேவகுமாரனுடைய இரத்தத்தாலும் கண்ணீராலும் ஈரமாக்கப்பட்ட நிலம் இது. பரலோகத்தின் விலையேறப்பெற்ற கனிகளை இங்கே அறுவடை செய்ய வேண்டும். தேவ வார்த்தையிலுள்ள சாத்தியங்களின் மகிமையும் மேன்மையும் தேவனுடைய மக்களின் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் குணமும் அவருடைய ராஜ்யத்தின் நியதிகளும் அவருடைய மக்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். தேவனுடைய கிரியைகளை எதிர்க்க சாத்தான் வகை தேடுகிறான். தன்னுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள மனிதர்களை வற்புறுத்திக் கொண்டே இருக்கிறான். தேவன் தெரிந்து கொண்டவர்களை வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறான். அவன் சகோதரரை குற்றஞ்சாட்டுகிறவன். நீதியின் கிரியைகளைச் செய்கிறவர்களுக்கு எதிராக அதிகாரத்தோடு குற்றஞ்சாட்டுகிறான். தம்முடைய மக்கள் சரியான நீதிகளுக்கு கீழ்ப்படிந்து அதனால் கிடைக்கிற பலன்கள் மூலம் சாத்தானுக்கு பதிலளிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனிலும் குடும்பத்திலும் சபையிலும் தேவ சேவைக்காக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஸ்தாபனத்திலும் இந்த நியதிகள் வெளிப்பட வேண்டும். உலகத்திற்கு செய்யப்பட வேண்டிய பணிக்கு ஒவ்வொருவரும் அடையாளமாகத் திகழ வேண்டும். இரட்சிக்கும் வல்லமையுடைய சுவிசேஷ சத்தியங்களின் மாதிரி படிவங்களாக அவர்கள் இருக்க வேண்டும். மனு குலத்திற்கான தேவனுடைய மாபெரும் நோக்கத்தை நிறைவேற்றுவதில் அனைவருமே அவருடைய ஏதுகரங்கள் தாம்.
யூதத் தலைவர்கள் தங்களுடைய பிரமாண்டமான ஆலயத்தையும் முக்கியத்துவமிக்க தங்களுடைய மார்க்கச் சடங்குகளையும் குறித்தும் பெருமை பாராட்டினார்கள். ஆனால் அவர்களிடம் நியாயமும் இரக்கமும் தேவ அன்பும் காணப்படவில்லை. தேவாலயத்தின் மகிமையும் அவர்களுடைய ஆராதனையின் சிறப்புகளும் அவர்களை தேவனிடம் பரிந்துரைக்கப் போதவில்லை. ஏனென்றால் அவருடைய பார்வையில் முக்கியமானது ஒன்றுதான். அது அவர் களிடமில்லை. அதாவது நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவியை அவர்கள் பலியாகக் கொடுக்கவில்லை. தேவராஜ்யத்தின் முக்கிய நியதிகள் மறக்கப்படும்போதுதான் சடங்காச்சாரங்கள் அதிகரிக்கின்றன. அவை ஆடம்பரமாகச் செய்யப்படுகின்றன. குணமேம்பாட்டில் கவனம் செலுத்தாமல் ஆத்தும அலங்கரிப்பை எண்ணாமல் எளிமையான தேவபக்திக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருக்கும்போதுதான் பெருமையும் பகட்டாசையும் எழும்புகிறது. அதுது பிரமாண்டமான ஆலயக் கட்டிடங்களும் பகட்டான அலங்கரிப்புகளும் மருட்சியூட்டும் சடங்காச்சாரங்களும் வேண்டுமென்கிறது. இவற்றினால் தேவனைக் கனப்படுத்த முடியாது. சடங்காச்சாரங்களும் வேஷமும் பகட்டும் நிறைந்த ஒரு நாகரீக மார்க்கம் தேவனுக்கு பிரியமானதல்ல. இத்தகைய ஆராதனைகள் பரலோக தூதுவர்களிடமிருந்து எந்த பதிலையும் கொண்டு வருவதில்லை. அதன் ஆராதனைகளுக்கு பரலோக தூதுவர்களிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்காது.
தேவனுடைய பார்வையில் சபை விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. அதன் வெளிப்புற அனுகூலங்களை வைத்து தேவன் அதை மதிப்பிடுவதில்லை.
மாறாக அதன் மெய்யான பக்திதான் உலகத்திடமிருந்து அதை வேறுபடுத்து காட்டுகிறது. அதன் அங்கத்தினர்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்வதையும் ஆவிக்குரிய அனுபவத்தில் வளர்வதையும் வைத்தே அதை மதிப்பிடுகிறார். பரிசுத்தம், சுயநலமின்மை எனும் விளைச்சலை தம்முடைய திராட்சத்தோட்டத்தில் அறுவைடை செய்ய கிறிஸ்து அதிகமாக இயங்குகிறார். அன்பின் நியதிகளும் நற்குணத்தின் நியதிகளும் வெளிப்படுகின்றனவா என்று பார்க்கிறார். கிறிஸ்துவின் பிரதிநிதிகளிடம் வெளிப்பட வேண்டிய குண அழகோடு மன அழகோடும் ஒப்பிடும்போது ஒட்டுமொத்த கலை அழகும் ஒன்றுமல்ல. விசுவாசியின் ஆத்மாவை சூழ்ந்திருக்கும் கிருபையும் மனதிலும் இனதிலும் இருதயத்திலும் நடைபெறுகிற பரிசுத்த ஆவியானவரின் கிரியையும்தான் அவனை ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாக மாற்றுகிறது. அவனுடைய ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்க உதவுகிறது. உலகத்தில் மிக ஏழ்மையான நிலையில் ஒரு சபை இருக்கலாம். வெளிப்படையான கவர்ச்சி காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் அதன் அங்கத்தினர்களிடம் கிறிஸ்துவினுடைய குணத்தின் நியதிகள் காணப்பட்டால் ஆத்துமாக்களில் அவரது சந்தோஷத்தை பெற்றிருப்பார்கள். நன்றியுள்ள இருதயங்களிலிருந்து ஏறெடுக்கப்படும் துதியும் ஸ்தோத்திரமும் நற்கந்தமாக தேவனிடம் எழும்பிச் செல்லும்.
கர்த்தர் நல்லவர், வல்லமையுள்ளவர் என்று நாம் சாட்சி கூற அவர் விரும்புகிறார். அவரை துதித்து நன்றி கூறும்போது நாம் அவரை கனப்படுத்துகிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 50:23. வனாந்தர வழியாய் பயணம் செய்த இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த பாடல்களால் தேவனை துதித்தார்கள். கர்த்தருடைய பிரமாணங்களையும் வாக்குத்தத்தங்களையும் இசையோடு பாடி யாத்ரீக பயணிகள் வழிநெடுகளும் பாடிக்கொண்டே சென்றார்கள். கானானிலும் கூட பரிசுத்த பண்டிகைகளுக்காக கூடி வரும்போது தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை எண்ணி பார்த்து நன்றியால் நிறைந்து அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியிருந்தது. தமது ஜனங்களின் வாழ்க்கை முழுவதுமே துதியின் வாழ்க்கையாக விளங்க தேவன் விரும்பினார். அதன் மூலம் பூமியில் அவருடைய வழியையும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் அவருடைய இரட்சணியத்தையும் பிரஸ்தாபப்படுத்த வேண்டியிருந்தது. சங்கீதம் 67:1. அதுபோலவே இப்போதும் நாம் செய்ய வேண்டும். உலக மக்கள் பொய் தேவர்களை வணங்கி வருகிறார்கள். பொய் தொழுகையிலிருந்து அவர்களை திருப்புவதற்கு அவர்களுடைய விக்கிரகங்களை திட்டக்கூடாது. அதைவிட மேலாக தேவன் நல்லவர் என்பதை அவர்களுக்குச் சொல்ல வேண்டும். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்குச் சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 43:12.
மீட்பின் மாபெரும் திட்டத்தை நாம் புரிந்து கொண்டு போற்றவும், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற மேலான சிலாக்கியத்தை உணரவும், அவருக்கு முன்பாக கீழ்ப்படிந்து நன்றியோடும் ஸ்தோத்திரத்தோடும் நடக்கவும் தேவன் விரும்புகிறார். புது சிருஷ்டிகளாக ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு தம்மை சேவிக்க விரும்புகிறார். நம்முடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளன. நம்முடைய கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைக்க முடியும் என்பதை எண்ணி நம் இரு தயங்களில் நன்றி பெருக்கெடுத்து ஓட அவர் விரும்புகிறார். நாம் கர்த்தருடைய சுதந்திரம். தம்முடைய நீதியையே பரிசுத்தவான்களுக்கு வெண்வஸ்திரமாக தரிதிதருக்கிறார். அதிநிமித்தம் நாம் மகிழ்ந்து களி கூற அவர் கட்டளையிடுகிறார். ஜபத்தைப் போல உள்ளத்தின் நிறைவோடும் உண்மையோடும் தேவனை துதிப்பதும் ஒரு கடமைதான். விழுந்து போன மனிதர்கள் மேல் தேவன் காட்டின அற்புத அன்பை நாம் புரிந்து போற்றுகிறோம். அள்ள அள்ள குறையாத அவருடைய நிறைவிலிருந்து பெரும் ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்க்கிறோம் என்பதை உலகத்திற்கும் பரலோக ஜீவிகளுக்கும் நாம் காட்ட வேண்டும். அதைக் காட்டிலும் அதிகமாக நம் அனுபவத்தின் அற்புதமான பக்கங்கள் குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். பரிசுத்த ஆவியின் விசேஷித்த அருள்மாரியை பெற்றவர்கள் தேவன் தம் பிள்ளைகளுக்காகச் செய்கிற அற்புத கிரியைகளையும் அவருடைய நற்குணங்களையும் எண்ணிப் பார்க்கும்போது கர்த்தரில் மகிழ்வார்கள். பயன்மிக்க வகையில் அவருடைய சேவையில் அதிகமாக ஈடுபடுவார்கள்.
அவ்வாறு ஈடுபடுவது சாத்தானின் வல்லமையை முறியடிக்கிறது. முறுமுறுக்கிற, குறை கூறுகிற ஆவியை அகற்றுகிறது. அதனால் சோதனைக்காரன் செயல்பட இடமிருக்காது. பூலோகவாசிகளான மனிதர்கள் பரலோக வாசஸ்தலங்களை சுதந்தரிக்கிற தகுதியை அதன் மூலம் வளர்த்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட சாட்சியானது மற்றவர்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். கிறிஸ்துவிற்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண இதைவிட சிறந்த வழிகள் இல்லை.
தேவநாமத்தின் மகிமை எங்கும் பரவச் செய்ய நம் திறனுக்குட்பட்ட அனைத்தையும் செய்து தேவனை உண்மையோடு சேவித்து அவரை போற்ற வேண்டும். தேவன் தம்முடைய வரங்களை நமக்கு கொடுக்கிறார். அவற்றை நாம் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு அவருடைய குணத்தை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும். யூத நிர்வாக அமைப்பில் தேவனை தொழுவதில் காணிக்கைகளும் பலிகளும் முக்கிய பங்கு வகித்தன. ஆசரிப்பு கூடார ஆராதனைக்கென தங்களுடைய வருமானத்திலெல்லாம் ஒரு பகுதியை தசம பாகமாகச் செலுத்தும்படி இஸ்ரவேலருக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது. இது தவிர அவர்கள் பாவ நிவாரண பலிகளையும் மனப்பூர்வமான காணிக்கைகளையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் செலுத்த வேண்டியிருந்தது. சுவிசேஷ ஊழியத்தை ஆதரிப்பதற்கான ஏற்பாடாக அவை இருந்தன. முற்காலத்தில் தேவன் தம் மக்களிடம் எதிர்பார்த்ததை விட எவ்விதத்திலும் குறைவாக இன்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆத்தும இரட்சிப்பிற்கான மாபெரும் பணி தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். இப்பணியை செய்யும்படி தசமபாகம், பலிகள், காணிக்கைகள் போன்றவற்றை முன்னேற்பாடாக கொடுத்திருக்கிறார். அதன் மூலம் சுவிசேஷ ஊழியம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். தசமபாகம் தமக்குரியது என்கிறார். அதை பரிசுத்தமாக கருதி அவருக்கென்று பிரித்தெடுத்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவருடைய பொக்கிஷ சாலையில் சேர்க்க வேண்டும். மனப்பூர்வமான காணிக்கைகளையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் அவர் நம்மிடம் கேட்கிறார். பூமியின் கடையாந்தரங்கள் மட்டும் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல இவற்றை அர்ப்பணம் செய்ய வேண்டும்.
தேவ சேவையில் தனிநபர் ஊழியமும் ஒன்று. உலகத்தை இரட்சிக்கும் பணியில் அவரோடு ஒத்துழைத்து தனிப்பட்ட விதத்திலும் முயல வேண்டும். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பதே கிறிஸ்துவின் ஊழிய கட்டளை. மார்க் 16:15. தம்முடைய சீடர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கட்டளையை கொடுக்கிறார். கிறிஸ்துவைப் போல வாழ தங்களை தத்தம் செய்தவர்கள் தங்களுடைய சக மனிதர்களுடைய இரட்சிப்பிற்காகவும் தத்தம் செய்ய வேண்டும். கிறிஸ்துவோடு இணையும்போது அவருடைய இதயத்தின் தொனி இவர்களுடைய இருதயங்களிலும் தொனிக்கும். ஆத்துமாக்கள் மேல் அவர் காட்டுகிற ஏக்கம் இவர்களிலும் காணப்படும். எல்லாருக்கும் ஒரேவிதமான பணி இருக்காது. ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பங்கும் பணியும் உண்டு. பண்டைக்காலங்களில் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோவும் ஞானமும் சாந்தமும் பெற்றிருந்த மோசேயும் பல்வேறு திறன்களை பெற்றிருந்த யோசுவாவும் தேவனுக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருந்தார்கள். மிரியாமின் இசை, தெபோராளின் தைரியம் மற்றும் பயபக்தி, ரூத்தின் பிள்ளை பாசம், சாமுவேலின் கீழ்ப்படிதல் மற்றும் உண்மைத்தன்மை, எலியாவின் உறுதியான விசுவாசம், எலிசாவின் மென்மையா கீழ்ப்படுத்துகிற செல்வாக்கு, இவையெல்லாமே அவசியமாக இருந்தன. எனவே இன்று யார் மீதெல்லாம் தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை அருளியிருக்கிறாரோ அவர்கள் உண்மையோடு ஊழியம் செய்ய வேண்டும். அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நாமத்தின் மகிமையையும் பரப்புவதற்கு ஒவ்வொரு வரத்தையும் பயன்படுத்த வேண்டும்.
கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தின் சத்தியத்தையும் அதன் இரட்சிக்கும் வல்லமையையும் தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற அனைத்தையும் கிறிஸ்துவினுடைய கிருபையின் மூலம் நாம் நிறைவேற்ற முடியும்.
பரலோகத்தின் ஐசுவரியங்கள் அனைத்தும் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக வெளிப்பட வேண்டும்.
நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள் என்று கிறிஸ்து சொல்கிறார். யோவான் 15:8.
ஒட்டுமொத்த உலகமும் தம்முடைய திராட்சத் தோட்டமென உரிமை கோருகிறார்.
இப்பொழுது அது அபகரிக்கிறவனிடமிருந்தாலும் அதன் உரிமையாளர் தேவன்தாம்.
சிருஷ்டிப்பினாலும் மீட்பினாலும் அதை தமக்கு சொந்தமாக்கினார்.
உலகத்திற்காகவே கிறிஸ்து பலியானார்.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
யோவான் 3:16.
அந்த ஒரே ஈவின் மூலமாகத்தான் மற்ற ஈவுகளெல்லாம் மனிதருக்கு அருளப்படுகின்றன.
ஒட்டுமொத்த உலகமும் தேவனிடமிருந்து ஆசீர்வாதத்தை தினமும் பெறுகிறது.
நஞ்சிகெட்ட மனுகுலத்தாருக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சொட்டு மழைத்துளியும், ஒவ்வொரு ஒளிக்கதிரும், ஒவ்வொரு இலையும், ஒரு இலையும் பூவும் கனியும் தேவனுடைய நீடிய பொறுமையையும் அவருடைய மகா அன்பையும் சாட்சியிடுகின்றன.
அந்த மகாவள்ளலுக்கு நாம் என்னத்தை திரும்ப கொடுக்கிறோம்?
தேவனுடைய கோரிக்கைகளை மனிதர்கள் எவ்வாறு கையாளுகிறார்கள்?
மக்கள் தங்கள் வாழ்க்கையில் யாரை சேவித்து வருகிறார்கள்? உலகப் பொருட்களை சேவிக்கிறார்கள். வசதி, பதவி, உலக இன்பம் இவைதாம் அவர்களுடைய இலக்கு. வசதிக்காக கொள்ளையடிக்கிறார்கள் மனிதனை மட்டுமல்ல, தேவனையும். சுயநல திருப்திக்காக அவருடைய ஈவுகளை பயன்படுத்துகிறார்கள். தங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றையும் தங்கள் பேராசையையும் சிற்றின்ப நாட்டத்தையும் பூர்த்தி செய்ய பயன்படுத்துகிறார்கள். இன்று உலகத்தில் காணப்படும் அதே பாவம்தான் அன்று இஸ்ரவேலில் அழிவை கொண்டு வந்தது. இஸ்ரவேலர் மேல் அழிவை கொண்டு வந்த பாவங்களாக எவற்றையெல்லாம் சொல்லலாம்? தேவனிடம் நன்றியில்லாமை, வாய்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் புறக்கணித்தல், தேவனுடைய ஈவுகளை சுயநலத்திற்காக பயன்படுத்துதல். இந்த பாவங்கள் தாம் இன்று உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றன. ஒலிவமலையில் நின்று தெரிந்து கொள்ளப்பட்ட எருசலேமை பார்த்தவாறு கிறிஸ்து கண்ணீர் விட்டாரே, அது அந்த நகரத்திற்காக மாத்திரமல்ல, எருசலேமைப் போலவே இந்த உலகமும் அழியப்போவதைக் கண்டார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. லூக்கா 19:42.
இந்த நாளிலாகிலும், அந்த நாள் நெருங்கிவிட்டது. கொடுக்கப்பட்ட சிலாக்கியமும் இரக்கமும் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டன. பழிவாங்குதலின் மேகம் சூழ்ந்து வருகிறது. தேவனுடைய கிருபையை புறக்கணித்தவர்கள் சடுதியில் அழிக்கப்படுவார்கள், தப்புவதில்லை. ஆனால் உலகம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. தாங்கள் தண்டிக்கப்படும் நாளை மக்கள் அறியாதிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நெருக்கடியில் சபையின் நிலை என்னவாக இருக்க வேண்டும்? அதன் அங்கத்தினர்கள் தேவனுடைய கோரிக்கைகளின்படி நடக்கிறார்களா? அவருடைய ஊழிய பணியை நிறைவேற்றி அவருடைய குணத்தை உலகிற்கு பிரதிபலிக்கிறார்களா? எச்சரிப்பாக கொடுக்கப்படும் கடைசி எச்சரிப்பின் செய்தியை தங்கள் சக மனிதர்களிடம் வலியுறுத்தி கூறுகிறார்களா? மனிதர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள். திரளானோர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் சீடர்களெனச் சொல்வோரில் ஒரு சிலர்தானே இந்த ஆத்துமாக்கள் மேல் பாரத்தோடியிருக்கிறார்கள். உலகத்தின் முடிவு தராசில் ஊசலாடுகிறது. ஆனாலும் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதிலேயே மிக ஆழமான சத்தியத்தை பெற்றிருப்பதாகச் சொல்கிறவர்கள் கூட இந்நிலை கண்டு அசைவதில்லை. மனுகுலத்தை தொடுவதற்கும் அவர்களை தேவன் பக்கம் இழுப்பதற்கும் கிறிஸ்துவானவர் மனித சுபாவத்தை தரித்தார். தம் பரலோக வீட்டையே விட்டார். அவருடைய அன்புதான் அதற்கு காரணம். அந்த அன்பு இன்று மனிதர்களிடம் இல்லை. தேவனுடைய மக்கள் மதிமயங்கி முடங்கிப்போன நிலையில் காணப்படுகிறார்கள். அதுதான் இச்சமயத்திற்கான கடமையை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாதபடி செய்கிறது. கானானுக்குள் சென்றதும் அந்த தேசம் முழுவதையும் இஸ்ரவேலர் தங்களுக்கு சொந்தமாக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதை அவர்கள் செய்யவில்லை. அத்தேசத்தை அரைகுறையாக ஆக்கிரமித்து தங்கள் வெற்றியின் பலனை அனுபவிப்பதில் திருப்தியடைந்துவிட்டார்கள். தாங்கள் ஏற்கனவே ஆக்கிரமித்த பகுதிகளைச் சுற்றியே குடியிருந்தார்களே தவிர புதிதாக இடங்களை பிடிக்கும்படி முன்னேறிச் செல்லவில்லை. அவனம் பிக்கையும் மெத்தன போக்கும்தான் காரணம். அதனால் தேவனை விட்டு பின்வாங்கத் துவங்கினார்கள். அவருடைய நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்ற தவறியதால் அவர்களை ஆசீர்வதிப்பதாக தேவன் கொடுத்திருந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற இயலாமற் போயிற்று. இன்றைய சபையும் இதேபோல செயல்படவில்லையா? உலகம் முழுவதற்கும் சுவிசேஷச் செய்தியை அறிவிக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்தவர்களெனச் சொல்பவர்கள் சுவிசேஷத்தின் சிலாக்கியங்களை தாங்கள் மட்டுமே அனுபவிக்கும்படி கூடுகிறார்கள். புதிய பகுதிகளில் கால் மிதித்து அப்பால் உள்ள பகுதிகளுக்கும் இரட்சிப்பின் செய்தியை கொண்டு செல்ல வேண்டியதின் அவசியத்தை உணர்வதில்லை. நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்கிற கிறிஸ்துவின் ஊழிய கட்டளையை நிறைவேற்ற மறுக்கின்றார்கள். மார்க் 16:15. யூத சபையின் பாவத்தை விட எவ்விதத்திலும் இது குறைந்ததா?
கிறிஸ்துவை பின்பற்றுவதாகச் சொல்லிக் கொள்வோர் பரலோகத்திற்கு முன்பாக பரீட்சைக்கு நிற்கிறார்கள். தேவனுடைய சேவையில் உற்சாகமின்மையும் அதற்கான முயற்சியில் தளர்வும் காணப்படுவதால் உண்மையற்றவர்கள் என்று தீர்க்கப்படுகிறார்கள். தாங்கள் செய்கிற ஊழியத்தை மிகச் சிறப்பாகச் செய்வார்களானால் ஆக்கினைக்கு ஆளாக மாட்டார்கள். முழு ஈடுபாட்டுடன் ஊழியத்தைச் செய்தால் இதைவிட இன்னும் அதிகமாகச் சாதிக்கலாம்.
சுயமறுப்பு ஆவியையும் சிலுவையைச் சுமக்கிற மனநிலையையும் பெருமளவில் அவர்கள் இழந்து போனதை அவர்களும் அறிவார்கள், மற்றவர்களும் அறிவார்கள். அநேகர் இருக்கிறார்கள். பரலோகப் புத்தகங்களில் அவர்களுடைய பெயர்களுக்கு நேராக உற்பத்தியாளர்கள் அல்ல, நுகர்ந்து மகிழ்ந்தவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். கிறிஸ்துவின் நாமம் அவமதிக்கப்படுவதற்கு அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற பலர் காரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய அழகை மறைக்கிறார்கள், அவருடைய கணத்திற்கு இழுக்குண்டாக்குகிறார்கள். சபை பதிவேடுகளில் பெயர்களிருந்தும் கிறிஸ்துவின் ஆளுகைக்கு உட்பட்டிராத அநேகர் இருக்கிறார்கள். அவருடைய போதனைக்கு அவர்கள் செவி கொடுப்பதில்லை, அவருடைய வேலையை செய்வதுமில்லை. அதனால் எதிரியின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறார்கள். நன்மையுண்டாக்குகிற எதையும் அவர்கள் செய்வதில்லை. எனவே கணக்கிட முடியாத பாதிப்புகளை உண்டாக்குகிறார்கள். அவர்களுடைய செல்வாக்கானது ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாக இராததால் மரணத்துக்கேதுவான மரண வாசனையாக இருக்கிறது.
இவைகளை விசாரியாதிருப்பேனோ என்று ஆண்டவர் கேட்கிறார். எரேமியா 5:9.
இஸ்ரவேல் புத்திரர் தேவநோக்கத்தை நிறைவேற்றத் தவறியதாலேயே புறக்கணிக்கப்பட்டார்கள். தேவ அழைப்பு மற்ற ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஜனங்களும் உண்மையற்றவர்களாக காணப்பட்டால் அதேபோல புறக்கணிக்கப்பட மாட்டார்களா? திராட்சத் தோட்டம் குறித்த ஓமையில் தோட்டக்காரர்களை குற்றவாளிகளனுக்கு கிறிஸ்து கூறினார். அவர்கள்தாம் தோட்டத்தின் விளைச்சலை தங்கள் எஜமானுக்கு கொடுக்க மறுத்தார்கள். யூத தேசத்தில் ஆசாரியர்களும் போதகர்களும் தான் ஜனங்களை தவறாக வழிநடத்தினார்கள். தேவன் அவர்களிடம் எதிர்பார்த்த சேவையைச் செய்யாமல் அதன் மூலம் அவரை கொள்ளையடித்தார்கள். அவர்கள் தாம் அந்த தேசத்தாரை கிறிஸ்துவை விட்டு தூரே வழிநடத்தினார்கள்.
மனிதர்களுடைய பாரம்பரியம் கலக்கப்பட்டிராத தேவருடைய கட்டளையை கீழ்ப்படிதலின் அளவுகோலாக கிறிஸ்து ஜனங்களுக்கு உபதேசித்தார். இதனால் ரபிமார்கள் அவரை மிகவும் வெறுத்தார்கள். அவர்கள் தேவ வார்த்தைக்கு மேலாக மனிதர்களுடைய போதனையை உயர்த்தினார்கள். தேவ போதனைகளை மக்கள் காணாதபடி செய்தார்கள். மனிதர்கள் இயற்றிய கட்டளைகளை ஒதுக்கிவிட்டு தேவ வார்த்தையின் நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிய அவர்களுக்கு விருப்பமில்லை. சத்தியத்தை முக்கியப்படுத்தி பகுத்தறிவால் உண்டாகும் அகந்தையையும் மனிதர்களிடமிருந்து கிடைக்கிற புகழ்ச்சியையும் ஒதுக்கித் தள்ள விருப்பமில்லை. கிறிஸ்து வந்து தேவனுடைய கோரிக்கைகளை அவர்களுக்கு அறிவித்தபோது தங்களுக்கும் மக்களுக்கும் இடையே தலையிடுவதற்கு அவருக்கு உரிமையில்லை என ஆட்சேபித்தார்கள். அவருக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டு அவரை கொல்ல திட்டம் தீட்டினார்கள். கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டதற்கும் அதன் விளைவுகளுக்கும் அவர்கள்தாம் பொறுப்பு. ஒரு தேசம் பாவத்திற்குள் மூழ்கியதற்கும் ஒரு தேசம் அழிந்து போனதற்கும் மதத்தலைவர்கள்தாம் காரணம்.
நம்முடைய நாட்களிலும்கூட இதே செல்வாக்கு செயல்படவில்லையா? கர்த்தருடைய திராட்சத் தோட்டத்தின் ஊழியக்காரர்களில் பலர் யூதத் தலைவர்கள் போல நடந்து கொள்ளவில்லையா? தேவ வார்த்தையின் திட்டமான நிபந்தனைகளை விட்டு மக்களை மதத் தலைவர்கள் வழிவிலகச் செய்யவில்லையா? தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக மீறுவதற்கு கற்றுக் கொடுக்கவில்லையா? தேவனுடைய கட்டளைகளுக்கு மனிதர்கள் கட்டுப்பட்டவர்கள் அல்லர் என்கிற செய்திதான் இன்றைய பெரும்பாலான சபைகளின் பிரசங்க மேடைகளில் பிரசங்கிக்கப்படுகின்றன. மனித பாரம்பரியங்களும் நியமங்களும் பழக்க வழக்கங்களும் உயர்த்தப்படுகின்றன. தேவனுடைய ஈவுகளைப் பெற்றவர்கள் பெருமைக்கும் சுயநிறைவுக்கும் இடமளிக்கிறார்கள். தேவனுடைய கோரிக்கைகளை கண்டுகொள்ளாமல் விடுகிறார்கள். தேவனுடைய கட்டளைகளை புறக்கணிக்கிறவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். தேவனுடைய குணமானது எழுத்து வடிவில் அவருடைய கட்டளைகளாக எழுதப்பட்டுள்ளன. அவருடைய ராஜ்யத்தின் நியதிகளும் அவற்றில் உள்ளடங்கியுள்ளன. இந்த நியதிகளை ஏற்றுக்கொள்கிற மறுக்கிறவன் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் புரண்டோடுகிற வழியை விட்டு தள்ளி நின்று கொள்கிறான். இஸ்ரவேலருக்கு எவ்வளவு மகிமையான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தன என்பதை தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதால் மட்டுமே உணர முடியும். அதே குணமேம்பாட்டையும் அதே பரிபூரண ஆசீர்வாதத்தையும் கீழ்ப்படிதலால் மட்டுமே நாம் பெற முடியும். மனதிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் கிடைக்கிற ஆசீர்வாதமும் வீட்டிலும் வயலிலும் கிடைக்கும் ஆசீர்வாதமும் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கும் ஆசீர்வாதமும் அதிலடங்கும். ஆவிக்குரிய உலகிலும் இயற்கை உலகிலும்
நல்ல விளைச்சலை பெறுவதற்கான நிபந்தனை தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதுதான். தேவனுடைய கட்டளைகளை அவமதிக்குமாறு மக்களுக்கு போதிக்கிறவர்கள் தேவ மகிமைக்காக மக்கள் கனி கொடுக்க முடியாதபடி தடை செய்கிறார்கள். கர்த்தருடைய திராட்சத்தோட்டத்தின் பலனை அவரிடமே மறைக்கிற குற்றத்திற்கு ஆளாகிறார்கள். தேவன் அனுப்புகிற தூதுவர்கள் தங்கள் எஜமானுடைய கட்டளைக்கு இணங்கி நம்மிடம் வருகிறார்கள். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுமாறு கிறிஸ்துவைப் போலவே வலியுறுத்தி கூறுகிறார்கள். திராட்சத்தோட்டத்தின் பலன்களை அன்பு, தாழ்மை, சுயதியாக சேவை எனும் கனிகளை அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதாகச் சொல்லுகிறார்கள். இதை கேட்கும் தோட்டக்காரர்கள் பலர் யூதத் தலைவர்களைப் போல வெகுண்டெழுவதில்லையா? தேவனுடைய கட்டளையின் கோரிக்கையை மக்களிடம் அறிவிக்கும்போது அதை புறக்கணிக்குமாறு இந்த போதகர்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்துவதில்லையா? இவர்களை உண்மையற்ற ஊழியர்களென தேவன் சொல்லுகிறார்.
பண்டைய இஸ்ரவேலரிடம் தேவன் சொன்னவற்றில் இன்றைய சபைக்கும் சபை தலைவர்களுக்கும் ஒரு முக்கிய எச்சரிப்பு உள்ளது. இஸ்ரவேலரை குறித்து கர்த்தர், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொன்னார். ஓசியா 8:12. ஆசாரியர்களையும் போதகர்களையும் குறித்து, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொன்னார். ஓசியா 4:6. தேவனுடைய எச்சரிப்புகளுக்கு செவி கொடுக்காமல் போகலாமா? அவருக்கு சேவை செய்ய கிடைக்கும் வாய்ப்புகளை மேம்படுத்தாமல் இருக்கலாமா? உலகத்தாரின் பரிகாசம், பகுத்தறிவு பெருமை, மனித பாரம்பரியத்திற்கும் பழக்க வழக்கங்களுக்கும் ஒத்துப்போகுதல் போன்றவற்றை காரணங்காட்டி பெயர்ச்சீடர்கள் அவருக்கு சேவை செய்யாமல் இருக்கலாமா? யூதத் தலைவர்கள் கிறிஸ்துவை புறக்கணித்தது போல அவர்கள் தேவ வார்த்தையை புறக்கணிக்கலாமா? இஸ்ரவேலருடைய பாவத்தின் விளைவை நாம் அறிவோம். இன்றைய சபை அதிலுள்ள எச்சரிப்புக்கு செவி கொடுக்குமா?
சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால், நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவக்கிளைகளை தேவன் தப்பவிடாதிருக்க, உன்னையும் தப்பவிடமாட்டாரென்று எச்சரிக்கையாயிரு. ரோமர் 11:17-21.